SBS தமிழ்.
நேர்களை பரிமாற்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாம் விவாதிக்க போகும் தலைப்பை பார்ப்போமே இல்லையா. நாம் ஏற்கனவே கூறியிருந்தது போல இன்னும் 3 நாட்களில் தமிழ்நாட்டில் இந்திய மக்களவைக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் தமிழக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியோடு இன்றைய விவாதம் நடைபெறுகிறது. பரிமாற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அரவிந்த் குருசாமி அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். வணக்கம் அரவிந்த் குருசாமி.
வணக்கம்.
பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதா மணிகண்டன் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார்.
வணக்கம்.
வணக்கம் ராதா அவர்களே. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுரேஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். வணக்கம் சுரேஷ்குமார்.
வணக்கம்.
திமுக சார்பில் ஜான் நிவன் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். வணக்கம் ஜான்.
வணக்கம்.
வணக்கம். இப்போ தொடங்கும், அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன வியாழக்கிழமை தேர்தல் நடக்க போகுது இல்லையா. எந்த அதாவது எல்லா பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. இன்னும் குறிப்பாக இந்த இங்கே முன்னே இருக்கிற இன்னைக்கு 4 பேரோட முக்கியமான கட்சிகளும் போட்டியில் களத்தில் உள்ளன. ஏன் வந்து இப்போ ஒரு தமிழக வாக்காளர் உங்கள் கட்சிக்கு வாக்களிக்கணுங்கிறதான் முதல் கேள்வி இல்லையா. உங்கள்கிட்ட தொடங்குவோம். நாம் தமிழர் அரவிந்த் சொல்லுங்களேன், ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு வாக்காளன் வாக்களிக்கணும்.
ஒவ்வொரு கட்சி தேர்தல் நிற்கும் போதும் பல பல வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுனாங்கன்னா இதுவரையிலும் இருந்த கட்சிகள் எதுவும் காப்பாற்றலை. மண்ணின் வளம், மக்களின் நலம், எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் தங்களோட பாக்கெட்டை நிரப்பணும், தங்கள் கட்சிக்கான வருமானத்தை உருவாக்கணும்னு நினச்சி தான் இத்தனை ஆண்டுகளாக மாறி காங்கிரஸும் பிஜேபியும் மத்தியில் ஆண்ட கட்சிகளும் மாநில ஆண்ட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் இப்படிப்பட்ட தேர்தலை தான் சந்திச்சுட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி மக்கள் நலன் சார்ந்து வளம் சார்ந்து இதை முன்னெடுக்கணும்னு வந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி.
இப்போ அவங்க எல்லாம் நல்லா இல்லை, அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படியா.
ஆமாம், இவங்களோட செயல்பாடுகள் நல்லா இல்லைன்னு அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள். மாறி மாறி குறைகளை சொல்லுகிறாங்களா இல்லையா. பொதுத்தலங்களை நீங்கள் பார்க்கலாமே, அடித்த கொள்ளைகளோட எண்ணிக்கை உங்களுக்கு தெரியாததில்லை. நான் சொல்லணும் இல்லை, ஊடகங்கள் அனைத்துலையுமே வருகிறது. இவங்க மாறி மாறி எத்தனை கோடிகளை சம்பாதிச்சாங்க.
முக்கியமான கொள்கை என்ன,
நிலமும் வளமும் சார்ந்த கொள்கை.
அது அது ஒரு ரொம்ப வெரி பிராடா, ரொம்ப என்ன வானமும் எல்லையும் மாதிரி இருக்குல்ல.
ஆமாம். இப்போ நீங்க உயிர் வயிறு உயிர் அறிவு வேலை
வயிறு உயிர் அறிவு
வேலை
வேலை
வாய்ப்பு இதுதான் எங்களோட இது.
இதை கொண்டுருவீங்க,
இதை கொண்டு வருவாங்க. வயிற்றுக்கு சோறு, சோத்துக்கு விவசாயம்.
வந்து மக்களவை தேர்தல் இப்போ நீங்கள் 40 தொகுதியில் ஜெயிச்சா கூட இந்த கொள்கையை
தொகுதியில் 40 தொகுதியிலும் வேலை செய்யறதுக்கு இருக்காங்கல்ல. எது ஒன்றையும் நீங்கள் வந்து தொடக்கத்திலிருந்து நம்மளிருந்து தான் மாற்றத்தை உருவாக்கணும். நம்ம மாற்றத்தை நம்மளிருந்து தான்.
இல்லை, நான் கேட்குற கேள்வி, இந்த கொள்கையை வந்து நீங்கள் 40 தொகுதிகளை ஜெயிச்சா கூட வெற்றி பெற்றா கூட உங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது.
ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க?
எப்படி 40 தொகுதியில்
என்னோட இடத்துல தானே இருக்கு, என் ஊர்ல தானே இருக்கு. வெளிநாட்டில் நான் போய் நிக்கல, என்னோட தொகுதியில் இருக்கேன். என்னோட தொகுதியில் இருக்கிற மக்களோட பிரச்சனை எனக்கு தானே தெரியும். வெளிநாட்டிலிருந்து வேற ஊர்லேருந்து வந்தவங்களுக்கா தெரியும் என்னோட பிரச்சனைகள்? தெரியாது. எனக்கு என்ன வலிக்குது, எங்கே உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தான் நான் தான் சொல்ல முடியும். மத்த இடத்துலேருந்து வந்தவங்க இவங்க கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல தான் என் வளமும் நலமும் எனக்கு தான் அக்கறை இருக்கு. மற்ற வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு இது மேலே என்ன அக்கறை இருக்கு? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த அக்கறை இல்லாத அரசுகள் என்ன செஞ்ச நாசகரமான செயல்கள் தான் இப்போ நாடு முழுக்கும் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க.
சரி, அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி, நீங்கள் தான் 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறீங்க. திரும்பவும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் வந்து ஓட்டு போடணும்?
எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா விலைவாசி.
சரி,
கட்டு கடங்காமல் இருந்ததை ஓரளவு நிலைநிறுத்தி இன்னைக்கு விலைவாசி பற்றி இத்தனை வருஷ காலகட்ட அரசியலில் அதிகமாக பேசப்படாது. விலைவாசியை முன்னிறுத்தி நாங்கள் இந்த விலைவாசி இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்களும் இது மாதிரி வந்து கட்டுக்கு கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஏற்கனவே அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட இதில் யாரும் வந்து குறை சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. ஸோ விலைவாசி வந்து ஒரு சாமானியப்பட்டவனால
விலைவாசியை குறைக்கிறனா பிஜேபி ஓட்டு போடணுங்கிறீங்க.
நீங்க வேற எங்க யார போடுங்க?
சரி, 5 வருஷமா ஆட்சி நடத்துனீங்க இல்லையா?
ஆமா.
அப்ப 5 வருஷத்துல விலையை குறைக்க முடியலையா?
5 வருஷமா தானே குறைச்சு வச்சிருக்கோம். நீங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் தானுங்க. யாருங்க இதுக்கு முன்னாடி கஜானாவில் இப்படி சொல்லிக்கிட்டு இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு சரி, ஒரு சாமானியப்பட்டவனோட ஒரு குடும்பத்துல அவனோட விலைவாசி அவனுக்கு வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ இன்னைக்கு வந்து அவனால வந்து அதே விலைவாசி தான் இருக்கு, அதே இதுதான். அதனால அவனால வந்து சேமிக்க முடியுது. 5 வருஷத்துல பணம் வந்து பணமோட என்ன சொல்றது, பணத்துக்கு வந்து மதிப்பு கூடுது. ஆனா விலை அந்த அதான என்ன சொல்றது, விலைவாசி பொருட்களோட விலைகள் வந்து அதிகபட்சமா உயரலை. அதுக்காக வந்து 1-2 ரூபாய் வந்து இருக்கு. அவ்வளோ இதுதான் இருக்குது, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது.
சரி, உங்கள்ட்ட இருக்கிற விமர்சனங்களை பற்றி நான் கேட்க வேணாம், மற்றவங்க
கேட்கட்டும்.
பாதுகாப்பு, நாட்டின்
பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமானது, எல்லை பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு,
உள்நாட்டு பாதுகாப்பு,
இது ரெண்டும் வந்து கண்டிப்பா நீங்க இன்னே நடக்கிற நிலவரத்துல எல்லாராலயும் தைரியமா சொல்ல முடியும்.
வெடிகுண்டு வெடிப்புகளும்
அதை வந்து சமாளிச்சு தைரியமா நம்ம இன்னைக்கு இருக்கோம். இல்ல, எத்தனையோ பாராளுமன்ற தாக்கு, பாராளுமன்றத்துக்கே ஆபத்து வந்ததுல இருந்து இன்னைக்கு வந்து உள்ள ஊடுருவதற்கு தடுப்பு அங்கங்க இருக்குது.
அந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு ஆட்சியா நடந்துட்டு இருக்கு. சரி, திரும்ப உங்ககிட்ட கேட்போம், காங்கிரஸ் கட்சி என்ன, 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியில் இருக்கிறீங்க, திரும்ப உங்கள் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சியை பிடிக்கணும்னு திட்டம் போடுறீங்க, ஏன் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒருத்தன் ஓட்டு போடணும், வாக்களிக்கணும்?
இப்போ இந்த கடைசி 5 ஆண்டில் மக்கள் பட்ட துன்பங்களுக்கு சாட்சி, ஓகேங்களா? ரொம்ப சொல்லணும்னு தேவையில்லை. ஏன்னா காங்கிரஸோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1947 எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ முன்னேறி இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் ஷூட்டட் போனது வந்து ஜீரோன்னு கூட சொல்ல முடியாது, நெகட்டிவ்ல இருந்தது.
நீங்கள் ஜீரோவில் வந்து நெகட்டிவ்ல இருந்து ஒரு 100 கொண்டு வந்துட்டீங்க.
ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஐஐடி ஆகட்டும், ISRO ஆகட்டும், இப்போ டெலிகாம் கம்யூனிகேஷன்ஸில் இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அப்போ வந்து 85% வந்து உங்களுக்கு வறுமை கொட்டு கீழே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20% அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு.
இப்போ இந்தியா உழர்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க?
இல்லை, அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு நிறையா மாறுபட்ட கருத்துக்கள் காங்கிரஸ் மேலேயே இருக்குது, நிறையா இருக்குது. இருந்த போதிலும் இந்த மாதிரி, அதாவது இந்தியாங்கிற நாடு வந்து மற்ற ஃப்ரான்ஸோ அமெரிக்கா மாதிரியோ ஒரு தரப்பட்ட இது கிடையாது. அதே இந்த சேம் டைம்லேயே தான் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரே மதம் ஒரே இனம் அப்படிங்கிற ஒரு பாலிசி.
ஒரு ஒப்பீடே பாகிஸ்தான் தான்,
இல்லை சொல்ல வரேன் பாரு. ஏன்னா இப்போ பிஜேபி கம்பேர் பண்ணுற, நாங்கள்லாம் வந்து அமெரிக்கா அது கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களோட கம்பேரிசனே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மட்டும்தான்.
சரி,
இப்போ நாங்கள் அதே அந்த சேம் டைம்லேயே ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் ஒரு மத அடிப்படையில் எந்த நாடு.
சரி, சுருக்கமாக சொல்லுங்க, எதுக்காக வந்து காங்கிரஸ் ஓட்டு போடணும்?
ஓட்டு போடுறது பார்த்தீங்களா, இந்த பொருளாதாரம் ரொம்ப நலிஞ்சிருக்கு இந்த லாஸ்ட் 5 வருடங்களில், ஓகேங்களா? வேலைவாய்ப்பு லாஸ்ட் 40 வருஷத்துக்கு மேலே எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கோ அதை வந்து இப்போ இந்த லாஸ்ட்
இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சிக்கு வரணும்.
ஆமாம், ஸோ
ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கணுங்கிறீங்க?
ராகுல் காந்தி இருக்கலாம்,
தெரியாது.
அதாவது இது வந்து ஜனநாயக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நபரை முன்னிறுத்தி நடத்தல. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து
வந்துருக்கோம், திமுக திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்?
திமுக தளபதி அவர்கள் ராஜீவ்காந்தி தான், ராகுல் காந்தி தான் வந்து பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லி அவரே எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார். அப்புறம் விலைவாசி உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. பெட்ரோல் விலை வந்து அங்கே 40 ரூபா இருந்தது, இன்றைக்கி 70 ரூபா. அதேமாதிரி டாலர் வேல்யூ போயிடுச்சு. அப்புறம் எது செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன் மோடி அவர்கள். ஒரு பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டாங்கன்னா மோடி ஆர்மி தான் செஞ்சுதுன. இந்திய அவர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் முன்னிறுத்தி இந்திய இராணுவம் செய்ததுன்னு தான் இதுவரைக்கும் இந்த ஆட்சி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே மோடி ஆட்சி. அதுமாரி மதம், இந்து மதம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் இந்த கடந்த 5 வருடங்களாக எவ்வளோ பேர் வந்து ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டான்றத சாவடித்தது எத்தனையோ இடத்துல.
சரி, அப்போ இப்படி அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி சரியில்லை, அதனால் எங்களுக்கு வாக்களிங்க அப்படியா?
பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கொள்ளை ஆட்சி முதல்ல போனோம். அடிமையாக இருந்துக்கிட்டு எது சொன்னாலும் கையெழுத்து போடுறது, நீட்டு தேர்வுக்கு எல்லாம் இங்கே இருக்கிற அத்தனை கட்சியும் எதிர்க்கிறாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த இப்போ கோயல் வந்தப்போ கூட சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் நீட் தேர்வு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு.
நாம் விவாதித்துக் கொண்டிருக்கும் தலைப்பு, இன்னும் 3 நாட்களில் தமிழ்நாட்டில் இந்திய மக்களவைக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் தமிழக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? கலந்து கொண்டு விவாதித்துக் கொண்டிருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அரவிந்த் குருசாமி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதா மணிகண்டன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுரேஷ்குமார் அவர்கள், திமுகவின் சார்பில் ஜான் நிவன் ஆகியோர். இப்போது காங்கிரஸ் கட்சியை பற்றிய விமர்சனங்கள், அதாவது காங்கிரஸ் கட்சி மீது என்ன விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்களேன்.
எல்லாருக்குமே தெரியும், இப்போ சண்டா அந்த ஆட்சியில் காங்கிரஸ் செய்த கொடூரமான செயல், மக்களை தமிழ் மக்களை கொள்றதுக்கு உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியோட செயல்பாட்டினால தான், அவங்களோட முன் தூண்டுதலினால தான் நடந்த பிரச்சனைகள் அதுதான். நாங்கள் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எதுக்குன்னு எங்களுக்கு நோட்டி இல்லை, ஆனால் வந்து இந்த காங்கிரஸான அதுக்கு பிறகு தான் எங்கள் நாம் தமிழர் கட்சியே தொடங்கப்பட்டது. கொத்து கொத்தாக என் மக்கள் செத்து ஒழியும் போது இங்கே காப்பாற்றுறதுக்கு ஒருத்தம் இல்லை. காங்கிரஸ் ஆகட்டும், அதை கூட கூட்டணியாக இருந்த திமுக ஆகட்டும், இதை பற்றி வாய் திறக்கல.
சரி சுரேஷ், என்ன சொல்கிறீங்க இதுக்கு, என்ன பதில்?
சோ இவங்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சேர்ந்து எதுக்கு பிஜேபியை எதிர்க்க வேண்டிய இதில் இருக்கோம் நாங்கள்.
சரி,
ஆக்சுவலி அதனால் ரொம்ப அவரை பற்றி விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஏறிக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம்னா இன்னொரு இதுக்கு ஏதோ ஒரு டைவெர்ட் பண்ணுற பாலிசி தான் பண்ணிகிட்ருப்பாங்க.
இப்போ ஈழத்தமிழ் அதே மாதிரி
ஈழத்தமிழர் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியா மட்டும் இன்வால்வ் ஆக கிடையாது, ஒரு இது வந்து ஒரு சர்வதேச இஷ்யூ. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இலங்கை இஷ்யூவில் இருக்கும்போது ஆண்டன் பாலசிங்கம் தான் பொலிட்டிக்கல் அட்வைசராக இருந்தார்.
இல்லை, ஆனால் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் அறிக்கையில் கூட ஈழ பிரச்சனை பற்றி எதுவுமே சொல்லலை.
ஈழ பிரச்சனை வந்து இது இன்னொரு
பகுதி போனது அப்படியா?
இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் வந்து பாகிஸ்தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்தவரையிலும் எல்லா நாட்டையோடையும் சேர்ந்துட்டு லைக் உறவு கொள்ள
சொல்ல வரீங்க.
இதனால் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் கொன்னதுக்கு வந்து எல்டிடியும் கூட ஒரு ஒரு விதத்தில் பொறுப்பு. ஏன்னு வச்சுக்கோங்களேன்,
காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை எல்டிடியும்
எல்லாமே சேர்ந்து நிறைய கட்சி இன்வால்வ் ஆயிரு நிறைய இது, அதாவது சர்வதேச பிரச்சனை இது. பார்த்தீங்கன்னா ஆண்டன் பாலசிங்கம் இருக்கிற வரையிலும் இந்த எல்டிடி பிரச்சனை அவ்வளோ சால்வ் ஆகலை. ஏன்னா அவரோட உறவு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டோடையுமே.
இல்லை, இப்போ காங்கிரஸ் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் உங்களுக்கு?
இது காங்கிரஸ் மட்டும் கிடையாதுங்க, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் சைனீஸ் இதுவும் இருக்குது. ஏன் இவங்க சைனீஸை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? கம்யூனிஸ்ட்
இந்தியாவோட துணை இல்லாது அங்க ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது, சரிங்களா? அது முழுக்க முழுக்க நடத்தி முடிச்சது காங்கிரஸ் கட்சியும், அது கூட துணை இருந்த திமுகவும் தான். இதுல எந்த மாற்றங்களும் இல்ல.
திமுக என்ன கலைஞர் வந்து உடன்பிறப்புகள்லாம் AK-47 எடுத்துட்டு போய்
அங்க இல்ல, அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல.
அது இல்லாம 2009 வார் நடக்கல, அது 40 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது.
என்னைக்காவது
இலங்கை தமிழ் பிரதிநிதிகள் யாராவது 5 தடவை கலைஞர் இருந்தார், 1 தடவையாவது பிரபாகரன் அவர்களோ அவர்கள் கூட இருக்கிறார், 6வது வந்து கலைஞர்கிட்ட இன்னைக்காவது பேசியிருக்கிறார்களா?
எதுவுமே
பண்ணதில்லை.
வாய்ப்பு
அது இல்லாம 2009
அதனால எப்படி நியாயப்படுத்துறீங்க?
2009 அதுக்கப்புறம் தேர்தலே திமுக அதிக இடம் ஜெயிச்சது.
சரி,
2014
பிஜேபி நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன சொல்லுங்க?
வளர்ச்சி பாதையில நீங்க இந்த 60 வருஷத்துல என்ன செஞ்சதா
நினைக்கிறீங்க?
இருங்க, 60 வருஷம் இருந்திருக்கீங்க நீங்க. இந்த 60 வருஷத்துல இந்த நாட்டை அட்லீஸ்ட் நான் இந்த பக்கம் எல்லை பாதுகாப்புல நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், இன்னைக்கு தைரியமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி எங்களால பண்ணி இருக்கோம்.
85%
இருந்த வறுமை கோட்டுக்கு கீழ இருந்த மக்கள் இன்னைக்கு 20% இந்த
100% ஆக்கிட்டீங்க.
20% தான் இன்னைக்கு வந்து வறுமை கோட்டுக்கு
மேலே
இருக்கீங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அடுத்த எலெக்ஷன்ல நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா 72,000 ரூபா மினிமம் இன்கம் கேரண்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்
கொடுத்துருக்காங்க.
அது ஒரு பாலிசி, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது இப்போ இவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எஜுகேஷனுக்காக கொடுத்தது வந்து 2% மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. இவங்க இன்னும் ஃபர்தராக குறைச்சிருக்காங்க பிஜேபி இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில். இப்போ நாங்கள் என்ன பாலிசினா அப் டு 6% வரையிலும் கொண்டு வரதுக்கு நாங்கள் பாலிசி வச்சிட்ருக்கோம். அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஜிஎஸ்டி இவங்க சொல்கிறாங்கல்ல ஒரே வரி ஒரே கொள்கைங்கிறாங்கல்ல, ஏன் இப்போ இது பெட்ரோலை கொண்டு வரல? அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 28 கள்ள மிட்டாய்க்கு 28%, ஆமாங்க பிஜேபியில்
அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துக்கும் 5% முதல்ல அதை தெரிஞ்சுட்டு வாங்க. பெட்ரோல் ஏன் வந்து ஜிஎஸ்டி இல்லன்னு தெரியுமா?
சொல்லுங்க,
முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பெட்ரோலும் லிக்கரும் ஜிஎஸ்டி ல இருக்கு.
ஏன் இல்ல?
ஏன்னா ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற
விஷயம்.
எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போய் படிச்சிட்டு வாங்க.
அதாவது பிஜேபி பத்தி சொல்லும்போது சொல்லுங்க, காங்கிரஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம்.
அதான் காங்கிரஸ் தான் சொல்ல வரோம்.
என்ன செஞ்சீங்க
இப்ப? அங்க பாருங்க ஐஎஸ்ஆர்ஓ, இப்ப இவங்க சொல்லிக்கிறாங்கல்ல ஏசாட் அடிச்சோம் அது இதுன்ட்டு, இது ஐஎஸ்ஆர்ஓ யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு சொல்லுங்களேன்.
அப்ப இப்ப என்ன என்ன வெற்றி நடந்தாலும் அதுக்கெல்லாம் பின்னணி காங்கிரஸ்
அப்படி சொல்ல வரல. என்ன பண்ணணும்ங்கறாங்க இல்லையா?
ரெண்டு ஒரே கட்சி
ஃபவுண்டேஷன் வந்து
காங்கிரஸும் பிஜேபியும் வேற வேற இல்ல, ரெண்டு ஒண்ணுதான்.
அது எப்படி
ஆல் தான் மாறுது? ஆட்சி வந்து ஒரே ஆட்சி தான். ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை அமல்படுத்தினது பிஜேபி. இதில் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை அமல்படுத்தது பிஜேபி. இதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறீங்க? வெளியுறவுத்துறை கொள்கையில் என்ன மாற்றம் இருக்கு? பொருளாதார கொள்கையில்
என்ன
மாற்றம் இருக்கு? எதுலையாவது மாற்றம் இருக்குது? மாற்றம் கிடையாது. ரெண்டு ஆள் மாறுறாங்க. ஆனால் ஆச்சு, இவங்களோட கொள்கை என்பது பன்னாட்டு முதலாளிகளுக்கான வேட்டை காடா என்னோட நாட்டை மாற்றுறதா இவங்களோட கொள்கை. இவங்க இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ்.
சரி, நம்ம காங்கிரஸ்ல இருந்து அப்படியே திமுகவு தாவோம். திமுக பற்றிய விமர்சனம் என்ன சொல்லுங்க ராதா? நீங்க தான் சொல்லுங்க.
அவங்க வாரிசு அரசியல், அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க?
வாரிசு குடும்ப குடும்ப கட்சி தான் கண்டிப்பா. திமுக குடும்ப
தாத்தா
திமுக, எங்க அப்பா திமுக, நான் திமுக, அந்த மாதிரி தான். எந்த எந்த இடத்துல உலகத்துல எல்லா இடத்துலயுமே ஜார்ஜ் புஷ் அவர் பையன் அதே
மாதிரி
எல்லா இடத்துலயும் இருக்குது.
அரசு
இப்ப இருக்கிற தேர்தல் நடக்கிறது வந்து முக்கியமா வந்து பிஜேபி ஒண்ணு இல்லை. நீ காலையில கூட பார்த்தேன் இ புக்குன்ட்டு 3 கோடி புக்கை வந்து இ புக்குன்னு அரசாங்கம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிந்தி, இது 3 தான் வச்சுருக்காங்க.
அது வந்து நீங்கள் அவங்க பாரதிய ஜனதா கட்சி பற்றி சொல்லும்போது சொல்லலாம். இப்போ அவங்க முன்ன வைக்கிற குற்றச்சாட்டு வந்து வாரிசு அரசியல்.
அதிமுக என்ன
சொல்றீங்க?
இவங்களுக்குள்ள மாற்று மாற்று சிந்தனையே கிடையாது.
நாம் தமிழரோட சீமானோட மச்சானுக்கு இப்ப சீட் கிடைச்சிருக்கு.
இல்ல இங்க
அரசியல் கிடையாது, இது வந்து குடும்ப
சொல்றது.
ஏங்க, அவர் ஒரு கட்சியில் இருந்தார் இல்லைன்னு சொல்ல, இதுக்கப்புறம் இப்ப நடக்கிற நிலைமையை பார்த்து சொல்லுங்க. அங்க வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் பஞ்ச பராரியா இருக்கிற ஏழை வீட்டு மக்களும் இப்ப வாரிசா நிக்க இதுல வந்து நிக்க முடியும். சாதாரண அடித்தட்டு மக்களும் எங்களோட நாம் தமிழர் கட்சியில
போட்டிடுவாங்க.
அதுதான் இவங்களோட கட்சிகள் எல்லாமே பணம் படைத்தவங்களுக்கு தான் சீட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து எடுக்கிறாங்க. நீ எவ்வளவு தொகுதிக்கு செலவு பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுதான் இன்டர்வியூ எடுத்து தான் எடுக்கிறாங்க.
ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம்
பாருங்க,
ஒவ்வொரு வாட்டி ஆட்சிக்கு வர்றப்போ அரசியல் நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க காங்கிரஸோட கூட்டு சேர்றப்போ ஒரு மாதிரி இருக்கு, நீங்க காங்கிரஸ் கூட்டணியில இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு, நீங்க மீத்தேனுக்கு ஒரு இடத்துல கையெழுத்து போடுறீங்க ஒரு இடத்துல, நீங்களே அது
நீட்டு கிடையாது.
திமுக வந்து கூட்டணியில இருந்த நேரம்
தானே இருக்கிறாங்க 7 கோடி தமிழர்களை, அவங்களுக்கு வாழ்வாதாரம் தண்ணி இதான் நாங்க
முக்கியமா.
வெளிநாட்டு பிரச்சனை, இலங்கை வந்து வெளிநாட்டுல திமுக தலையிட முடியாது.
தமிழ்நாடு வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது ஹெல்த் கேர் சிஸ்டமில், வேற சில இதெல்லாம் வந்து அவ்வளோ எஜுகேஷன் கிடைக்கல. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு சென்ட்ரல் பாடி ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக நீட்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லிச்சுன்னா, அது ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. தேசிய அளவுல பாக்கணும். இப்ப நீங்க தமிழ்நாடு மட்டும்தான் பாக்குறீங்க, சில ஸ்டேட் யூபி இருக்கு, பீகார்லாம் ரொம்ப பேக்வர்டா இருக்கு.
தமிழ்நாடு பத்தி என்ன நினைக்கிறாங்க?
எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல இருந்து போன மருத்துவர்கள் தான் அதிகம்.
சரி,
அப்புறம் நீட்டு என்ன, பிளஸ் டூ
இருக்கலாம்னு சொல்றீங்களா?
கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இப்ப நீட்டு வேணாம். எங்க வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, நாங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கோம், ஒப்பாரி வச்சிட்டு இருக்கோம், கொலை பண்ணணும் கூட வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நீட்டுக்கு கையெழுத்து போட்டது திமுக.
கையெழுத்து போட கிடையாது
இருக்கு திமுக மேல, காங்கிரஸுக்கு இருக்காது. சரி, பிஜேபி நாம் தமிழர், உங்களுக்கு வேற என்ன விமர்சனங்கள் இருக்கு?
பாருங்க, வளங்கள் இப்போ கூடங்குளம் அணுமலை பத்தி இவங்களோட நிலைப்பாடு என்ன, கச்சத்தீவு மீட்பதை பத்தி இவங்களோட நிலைப்பாடு என்ன, ரெண்டு பேரும் மாறுபட்ட கொள்கை உள்ளவங்க. ஒருத்தங்க கச்சத்தீவு கொடுத்து கொடுத்துதாங்கிறாங்க, ஒருத்தங்க கச்சத்தீவு எடுக்கணும்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க.
சொல்லுங்க,
என்ன அதை பத்தி தெரியாம நீங்க வந்து இங்க வந்து களத்துல பேசிட்டு இருக்கீங்க? கச்சத்தீவு இப்ப யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? இலங்கை அரசு கொடுத்துருக்கீங்க, இந்திய வசனம் இருக்குதா சொல்லுங்க பாப்போம். கச்சத்தீவு யாருக்கான உரிமை சொல்லுங்க பாப்போம்.
இது தமிழ்நாட்டுல
கச்சத்தீவு இந்திய வசனம் இருக்குதா சொல்லுங்க, அதை சொல்லுங்க பாப்போம். எதை பத்தியும் தெரியாத ஒரு 10 வசலியாக வந்து பொதுவா பேசக்கூடாது. நம்ம இங்க வந்து கச்சத்தீவு எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்குது, இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. அதோட அதிகாரம் யார்ட்டு இருக்குது? இப்போ
இலங்கை இந்தியாவோட அதிகாரப்பூர்வமாக அது வந்து கொடுத்தாச்சு.
மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இன்னைக்கு.
யார் யார் இப்ப மீக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க.
யாரு உங்களோட தீவிரவாதிகளுக்கு
நீங்க இருந்த காலத்துல என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? காங்கிரஸோட சேர்ந்துகிட்டு நீங்க மத்தியில ஆட்சி செஞ்சப்போ தமிழக மீனவர்களுக்கு எவ்வளவு
சொல்லுங்க. வடநாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறது மட்டும்தான் உயிர், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை வேற என்ன, அது உயிர் இல்லையா? நீங்கள் உயிராக பார்க்க மாட்டீங்களா? ஓகே பிள்ளை சத்தம் ஒருத்தனும் வரல, கஜா புயல சத்தம் ஒருத்தர் வரல, நீங்க அங்க நடிகை கூட
போயிட்டு
சமயத்தில் மட்டும் தொடர்ந்து வர்றீங்களே, எப்படி எதுக்கு எதுக்கு வர்றீங்க? எங்களோட ஓட்டு வேணும், எங்களோட வாக்கு வேணும், எங்களோட உரிமைக்காக நீங்க வந்து கூட நிக்க மாட்டீங்க, ஒரு ஆறுதல் சொல்ல
மாட்டீங்க.
நீங்க விட்டுறலாமா? நீங்க செய்ய மாட்டீங்களா? சொல்லுங்க,
அஞ்சு சதவீதம் பணம்
தமிழக
சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கு. அது நீங்க
நீங்க தேசபாதுகாப்பு பாதுகாப்புங்கிறீங்க. ஓகி புயலுக்கு வந்து நேவி வந்து ரெஸ்கியூ பண்ணணும். அவங்க பாட்டுக்கு அழுதுட்டு இருக்காங்க. ஒரு எத்தனை பேர் செத்தாங்கன்னு
வேற என்ன பிஜேபி பத்தி
பிஜேபி முக்கியமா சமஸ்கிருதம்
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 சமஸ்கிருதம் படிக்கிறது எங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காங்களா?
சமஸ்கிருதம் திணிக்கிறாங்க. இந்தி திணிப்பே சமஸ்கிருதம்
திணிக்கிறாங்க. எங்க ஒரு அதிகபட்சமா உங்களுக்கு தெரியும் எங்க இந்த நாட்டுல இருக்கிறப்ப நீங்க இங்கிலீஷ் பேசணுங்கிறது எவ்வளவு முக்கியமா? ஒரு நீங்க
தமிழ்நாட்டுல தமிழ் தான் பேசணும்
எல்லாருக்கும். சைனால வந்து மாண்டரின்ங்கிறது வந்து அவங்களுக்கு காமன். அந்தந்த ப்ராவின்ஸ்ல வேற வேற மொழிகள் பேசுவாங்க. கேண்டனீஸ் பேசுவாங்க இல்ல சைனீஸ் பேசுவாங்க.
அதே மாதிரி தமிழ்நாடு தமிழ் தான் பேசுவாங்க. இந்தி தேவையில்லை.
இப்ப எல்லாரும் பேசுவாங்கங்க. ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இருக்கணும் தான் சொல்றோம்.
அது இங்கிலீஷ் தான்.
அது இங்கிலீஷ் தான்.
இங்கிலீஷ் விட உங்க நாட்டிலே உருவான மொழியை விட்டுட்டு
வறுமையில வச்சுட்டு வந்தவன எல்லாம் வசதியா வாழ வைக்கிற நிலைமை
கஷ்டப்பட்டாங்க எனக்கு தெரியும். நாமக்கல்ல இன்னைய வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தொழில் எல்லாம் முடங்கி போய் கிடக்குது.
பணத்தை கொண்டு போய் நீங்க அக்கவுண்ட்ல டெபாசிட்
தமிழ்நாட்டுல
இந்தியால 50,000 குறு தொழில்
இருங்க
பேசுங்க.
டிமானிடைசேஷன் எதுக்காக பண்ணாங்கன்னா இந்தியா இந்தியால பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு. முக்கியமா 500 ரூபாய்த்தாலும் 1,000 ரூபாய்த்தாலும் அது வந்து இன்ஃபிளேஷன் அதாவது விலைவாசியை ஏத்திடும். உங்களுக்கு பணப்புழக்கம் அதாவது ஆர்பிஐ வந்து இவ்வளவுதான் இது பண்ணினாங்க. ஆனா கள்ள நோட்டுகள் பிளாக் மணி மார்க்கெட்ல அழிக்க முடியாது.
உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கு.
அதுக்கு
அவங்களுக்கு
தமிழ்நாடு மட்டும்தான்
மாநிலமா எதுக்கு பிரிச்சாங்க?
என்ன
மொழி வருதோ அதுதான் அடையாளம். நீங்க
உங்களை
தமிழரை பத்தி சொல்லுங்க.
நாம் தமிழரை பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு ஃபைட் வந்து பிஜேபியும் அதிமுக
என்ன
பூத்துக்கு 5 போட்டு வாங்குறவங்க கட்சியா
இருக்கு. இவங்களுக்கான இதை வந்து உடைக்கிறதே நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சிக்கு முன் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னு தான் இனி வர்ற அரசியல் நடக்கும். இது தலைமை எங்க பாருங்க, அதிமுக திமுகவோட தலைமை அழிஞ்சது 2016 தேர்தலோட இறுதி தேர்தல் முடிஞ்சிச்சு.
சரிங்களா அரவிந்த், உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இவர ஃபாசிஸ்ட் பார்ட்டி, அதாவது தமிழர் மட்டும்தான் இருக்கணும், தமிழ் மட்டும்தான் இருக்கணும்.
இடத்துல நீங்க சொல்லிருக்கோம்,
நீங்க இப்ப 5 நிமிஷமா பேசிட்டு இருக்கிற பமே
தொகுத்து விட்டுல எல்லாம் தலை உலகத்தையே ஆற தழுவி நேசிச்ச பரம்பரையில வந்த பிள்ளைகள் நாங்க. தமிழன் வந்து எல்லாத்தையும் ஆற தழுவி நினைக்கணும்னு நினைச்சிக்கிற பிள்ளைகள். எங்களை வந்து நாங்க யாரையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. நாங்க மக்களுக்கான அரசியல் செய்ய வந்தவர்களே அல்ல. இந்த மாற்று அரசியலை புகுத்துணி உயிர்களுக்கான அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்ய வந்தவங்க.
சரி, இப்ப இவரை பற்றி உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கா இல்லையா? நாம் தமிழர் பத்தி
வேற
என்ன வேரி நீங்க திராவிடன் சொல்றது வந்து தமிழன் அல்லாதவன் ஆளும் போது என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டை தெரியாம சுத்திட்டு
இருக்கிறாங்க.
சொல்லுங்க
இன்னொரு 40 நொடிகள் தான் இருக்கு. மிக்க நன்றி உங்க 4 பேருக்கும். ரொம்ப ரொம்ப உற்சாகமான ஒரு வாதம். தாதா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜான் சுரேஷ்குமார் நன்றி. அரவிந்த் உங்களுக்கு ரொம்ப நன்றி.
வாய்ப்பளித்த எஸ்பிஎஸ் ரேடியோ எங்களோட எங்களோட சின்னத்தவை கூட மறைச்சு வச்சிருக்காங்க.
மீண்டும் நேயர்களே இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரைசர். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
எஸ்பிஎஸ் தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.